السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக அல்லாஹ்வை போற்றியவனாக ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு. அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான வழிகள் என்ன? இதுதான் இன்றைய தலைப்பு. யார்தான் அந்த அல்லாஹுவை நெருங்குவதற்கு விரும்ப மாட்டார்கள்? அவனுடைய நெருக்கம் கிடைத்தால் அதற்கு பிறகு நமக்கு வேறு என்ன வேண்டும்? நாம் அவனை நேசிக்க, அவன் நம்மை நேசித்து விட்டால் பிறகு வேறு எந்த ஒரு தேவையும் அடியானுக்கு மிச்சமில்லை. ஏன்? அல்லாஹ் நேசித்தால்தான், அதாவது அல்லாஹ் நம்மை நேசித்தால்தான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும். அல்லாஹ் நம்மை நேசித்தால்தான் நம்முடைய மறுமையின் அனைத்து நிலைகளிலும் நிம்மதி பெற முடியும். இல்லை என்றால் முடியுமா? மறுமைக்கு முன்னால் இவ்வுலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய நேசம் இருந்தால்தான் நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹுடைய நெருக்கத்தை, நேசத்தை அடைந்தால்தான் நம்முடைய முடிவு அல் ஹாத்திமா பில் ஹைர், நல்ல முடிவாக அமையும். என் அன்பு சகோதரர்களே, இந்த அல்லாஹுவின் நெருக்கத்தை அடைவதற்கு என்ன தேவை? அல்லாஹுவின் நெருக்கம் என்ற வார்த்தை பல பொருள்களை, பல ஆழ்ந்த தாத்பரியங்களை தனக்குள் வைத்திருக்கிறது. அல்லாஹுவின் நெருக்கம் என்பது அவனுடைய நேசத்தை குறிக்கும். அல்லாஹுவின் நெருக்கம் என்பது அடியானுக்கு அல்லாஹ் செய்கிற உதவியை குறிக்கும். அல்லாஹுவின் நெருக்கம் என்பது அல்லாஹ் அடியானை மன்னிப்பதை குறிக்கும். அல்லாஹுவின் நெருக்கம் என்பது அடியானை அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு அனுப்புவதை குறிக்கும். இப்படி அல்லாஹுவின் நெருக்கம் என்பது இத்தனை பொருள்களை தனக்குள் வைத்திருக்கிறது. இதில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவின் மன்னிப்பை அடைவதாக இருந்தாலும், அல்லாஹுவின் அன்பை அடைவதாக இருந்தாலும், அல்லாஹுவின் அருளை அடைவதாக இருந்தாலும், அல்லாஹுவின் உதவியை அடைவதாக இருந்தாலும், இந்த நான்கில் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அது ஒரு சாதாரணமான செய்தி அல்ல, விஷயம் அல்ல. அதை நாம் பெறுவதற்கு நம் உலக வாழ்க்கை அனைத்தையும், நம்முடைய சொத்து, சுகம், ஆட்சி, அதிகாரம், நம்முடைய வாழ்க்கை, மனைவி, மக்கள் அனைத்தையும், அனைவரையும் நாம் அதற்காக அர்ப்பணம் செய்தாலும் கூட நம்முடைய அர்ப்பணிப்பு வெகு சொற்பமானது, நமக்கு கிடைக்கக்கூடியதோ வெகு உயர்வானது. சரியா இல்லையா? சரியா இல்லையா? நாம் எதையெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அல்லாஹுவின் இந்த நான்கில் ஒன்றை அடைவதற்கு, அப்படி இந்த நான்கில் ஒன்றை அடைந்து விட்டால் அதற்காக நாம் செலவழித்த அனைத்தும் வெகு சொற்பமானதுதான். காரணம் என்ன? அல்லாஹ் இதற்கு எதிரில் நமக்கு கொடுக்கக்கூடியதை நாம் மதிப்பிட முடியாது. அதற்கு ஒரு தொகையாலோ கண்ணியத்தாலோ உயர்வாலோ நாம் அதை மதிப்பு போட முடியாது. சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அல்லாஹுவின் நெருக்கம் யாருக்கு கிடைக்கும், எப்போது கிடைக்கும், எதன் அடிப்படையில் இது கிடைக்கும் என்று பார்த்தால், அல்லாஹு தஆலா இதை நமக்கு குர்ஆனுடைய பல வசனங்களிலே தெளிவுபடுத்துகிறான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹுவிடத்தில் அதிகம் கண்ணியத்திற்குரியவர், உங்களில் அதிகம் அல்லாஹுவை பயப்படுகிறவர். ஒருவரிடத்திலே கண்ணியம் எப்போது கிடைக்கும், அவரிடத்திலே நெருக்கத்தை அடையும் போது, அவருக்கு மிகவும் க்ளோஸ், ரொம்பவும் சமீபமாக ஆகிவிடும் போது அவரிடத்திலே கண்ணியத்தை மனிதன் அடைகிறான். இப்போ அல்லாஹுடைய நெருக்கம், அந்த நெருக்கத்தை தொடர்ந்து அல்லாஹுவிடத்திலே கண்ணியம், இதற்கு அல்லாஹு தஆலா சொல்கிற நிபந்தனை தக்வா. என்ன சொல்கிறான்? தக்வா, இறையச்சம். இந்த தக்வா என்பதை, இறையச்சம் என்பதை விரிவாக பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தக்வாவின் விளக்கத்தை கூறும்போது, இந்த தக்வா என்பது உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை என்று சொன்னார்கள். அத்தக்வாஹுனா, இறையச்சம் இங்கே இருக்கிறது, இறையச்சம் இங்கே இருக்கிறது, இறையச்சம் இங்கே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உள்ளத்தை நோக்கி சைகினை செய்தார்கள். அல்லாஹுவின் அடியார்களே, இந்த தக்வாவின் முதல் அடிப்படை என்னவென்றால், அல்லாஹுவை நெருங்குவதற்குண்டான இந்த அடிப்படை பண்பிலே தக்வா. இந்த தக்வாவின் முதல் அடிப்படை ஈமான் சரியாக இருக்க வேண்டும். எது சரியாக இருக்க வேண்டும்? ஈமான் சரியாக இருக்க வேண்டும். அதாவது இப்படி கூட இதை விளக்கலாம், அல்லாஹுவை நெருங்குவதற்கு அடியான் மூன்று பாதைகளிலே சரியாக உழைப்பு செய்ய வேண்டும். அல்லாஹுவை நெருங்குவதற்கு அடியான் மூன்று பாதைகளில் சரியாக உழைப்பு செய்ய வேண்டும். ஒன்று, அவனுடைய கல்ப், அவனுடைய உள்ளம். இந்த உள்ளத்திலே இருக்கின்ற நம்பிக்கைகள், கொள்கைகள், இவற்றில் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும். அதாவது இந்த உள்ளத்திலே அல்லாஹ் விரும்புகிற, நேசிக்கிற கொள்கைகள் மட்டும் இருக்க வேண்டும், அல்லாஹ் வெறுக்கிற, அல்லாஹ் சபிக்கிற, அல்லாஹ் கோபிக்கிற எந்த கொள்கையும் இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு, ஒரு அடியான் நல்ல அமல்களை செய்கிறான், தன் செல்வங்களை வாரி இறைக்கிறான் தர்ம காரியங்களிலே, பிறருக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறான், ஆனால் அவன் ஒரு முஷ்ரிக், இணை வைப்பவனாக இருக்கிறான், அவனுடைய உள்ளத்திலே ஷிர்க் இருக்கிறது. அல்லாஹ் என்ன கூறுகிறான்? இன்னமல் முஷ்ரிக்கூன நஜஸுன், இணை வைப்பவர்கள் அசுத்தமானவர்கள், நஜாசத்துடையவர்கள், அசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப ஈமான் அங்கே இல்லாமல், கல்பிலே ஈமான் குடிகொள்ளாமல் அமல்களால் பயனில்லை. இந்த கல்பிலே தவக்குல், இனாபத், ருஜூ இலல்லாஹ், இஹ்பாத் இலல்லாஹ், அல்லாஹுவை சார்ந்திருத்தல், அல்லாஹுவை முன்னோக்கி இருத்தல், அல்லாஹுவின் பக்கமே நிலை கொண்டிருத்தல், அல்லாஹுவின் பக்கமே தேடல் இருத்தல், அல்லாஹுவை நேசித்தல், இவையெல்லாம் ஒரு அடியானுடைய கல்பிலே அடியான் கொண்டு வர வேண்டிய தன்மைகள். எதற்காக? அல்லாஹுவை நெருங்குவதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் மீது ஆரம்பமாக இந்த சிஃபாத்துகளில்தான் உழைப்பு செய்தார்கள். எதன் மீது? சிஃபாத், கல்புடைய சிஃபத்துகளை அப்படியே புரட்டி போட்டார்கள். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு நெருக்கமானவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்றபோது, பிலால், உன் செருப்பின் சப்தத்தை நான் கேட்கிறேன். நீங்கள் ஒருவரை நேசித்தால், அவரோடு நெருக்கமாக பழகினால், நீங்கள் ஒரு அறையிலோ அல்லது ஒரு வீட்டிலோ இருக்கும்போது அவர் வந்தால், இவர் வருகிறார், அவருடைய நடையால், செருப்பணிந்து அவர் வருகின்ற சப்தத்தால் இவர் தான் வருகிறார் என்று தெரிந்து கொள்வீர்களா இல்லையா? அந்த அளவிற்கு நெருக்கம், பழக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடையை வைத்து, செருப்பின் சப்தத்தை வைத்து தெரிந்து கொள்கிறார்கள், இது பிலாலுடைய செருப்பின் சப்தம் என்று. எப்படி நெருங்கினார்கள்? சுடு மணலிலே கடுமையான தொந்தரவுகளுக்கு ஆளான போது பிலாலுடைய அந்த வார்த்தை எப்படி ஒலித்துக் கொண்டிருந்தது? அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அஹதுன் அஹதுன் அஹதுன். பிலாலிடத்தில் கேட்கப்பட்டது, எப்படி இந்த கொடுமைகளை நீங்கள் சகித்தீர்கள்? சொன்னார்கள், ஈமானுடைய சுவையோடு இந்த வேதனையின் கசப்பை கலந்தேன். ஈமானுடைய அந்த சுவையோடு இந்த வேதனையின் கசப்பை கலந்தேன். ஈமானின் சுவை எனக்கு மிகைத்துவிட்டது. ஈமானின் சுவை எனக்கு மிகைத்துவிட்டது. இப்ப ஈமான், இந்த ஈமான் உள்ளத்திலே இது ஒரு நிலையிலே இருக்காது, ஒரு நிலையிலே இருக்காது. இது ஏறிக்கொண்டே செல்ல வேண்டும், இல்லை என்றால் இறங்கிக் கொண்டே இருக்கும். ஈமான் இது இன்க்ரீஸ், ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்போது ஏறும்? ஈமான் அதற்குரிய குணங்களாலும், அதற்குரிய அமல்களாலும், அதற்குரிய பயிற்சிகளாலும், பாவ மன்னிப்பு தேடுதல்களாலும் ஏறிக்கொண்டே இருக்கும். அது ஏறவில்லை என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இறங்கிக் கொண்டே இருக்கிறது, அது இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து சகோதரர்களே, அல்லாஹ் அவனை அவனுடைய அடியான் நேசிப்பதை விரும்புகிறான். அல்லாஹ் ஒருவனை நெருக்கமாக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் என்ன விரும்புகிறான்? இந்த ஈமான் உள்ள அடியான் என்னை நேசிக்கிறானா? எப்படி விரும்புகிறான்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன் அர்ஷின் அதிபதி, நம்முடைய விருப்பத்தால் அவனுக்கு ஆகப்போவது ஒன்றுமில்லை. நாம் அற்பமானவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்களெல்லாம் ஃபக்கீர்கள் என்று. யா யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகரா, அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லாம் ஃபக்கீர்கள், எல்லாரும் ஃபக்கீர்கள். இந்த துன்யாவிற்கு பேரரசனாக இருந்தாலும் சரி, அவன் யார்? ஃபக்கீர். அல்லாஹ் தடுத்து விட்டால் எதையாவது சாப்பிட முடியுமா? அல்லாஹ் தடுத்து விட்டால் எதையாவது குடிக்க முடியுமா? இந்த உலகத்திலே அவன் சொந்தமாக்கி இருக்கிற பொருள்களை அவன் அனுபவிக்க வேண்டும் என்றால் அல்லாஹுவின் அனுமதி தேவை, இல்லை என்றால் அனுபவிக்க முடியாது. எல்லாம் ஃபக்கீர்கள். இருந்தாலும் அல்லாஹு தஆலா இந்த அபுது, இந்த அடியான் என்னை நேசிக்க வேண்டும், என்னை விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறான். நம்முடைய முஹப்பத் அவன் மீது எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு அவன் நம்மை நெருக்கமாக்கிக் கொள்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சிறு குழுவை போருக்கு அனுப்பினார்கள். அங்கே ஒருவர் தொழ வைக்கிறார். ஆனால் அவருடைய தொழுக வைக்கும் முறை வித்தியாசமாக இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறார், இன்னும் ஒரு சூரா ஓதுகிறார். அந்த சூராவை முடித்தவுடன் சூரத்துல் இஹ்லாஸை ஓதுகிறார். குல் வல்லாஹு அஹத், அந்த சூராவை ஓதுகிறார். பிறகு ருக்கு செய்கிறார். இரண்டாவது ரக்அத்திலும் அப்படித்தான்.
இரண்டாவது ரக்அத்திலும் அப்படித்தான். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறார், இன்னும் ஒரு சூரா ஓதுகிறார், பிறகு சூரத்துல் இக்லாஸ் ஓதுகிறார். பின்னால் தொழுகிற தோழர்களெல்லாம், என் சகோதரரே, ஒன்று வெறும் சூரத்துல் இக்லாஸ் மட்டும் ஓதுங்கள், இல்லை என்றால் வேறொரு சூராவை ஓதுங்கள். நீங்கள் இந்த சிறிய சூராவை குறைத்து மதிப்பிடுகிறீர்களா, என்ன காரணம் என்று கேட்டால் அவர் சொல்கிறார், காரணமெல்லாம் சொல்ல மாட்டேன், காரணமெல்லாம் சொல்ல மாட்டேன், இப்படித்தான் தொழ வைப்பேன், விரும்பினால் தொழ வைக்கிறேன், விரும்பவில்லை என்றால் நீங்கள் வேறு யாரையாவது தொழ வைத்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு பிரச்சனை, ஏன் அந்த குழுவிலே இவரை விட குர்ஆனை அழகிய முறையில் ஓதக்கூடிய அதிகம் மரணம் செய்தவர்கள் வேறு யாரும் இல்லை, எனவே இவர்தான் நமக்கு தொழ வைக்க வேண்டும் என்ற முழு விருப்பம் சஹாபாக்களுக்கு. ஆனால் இவர் இப்படி வித்தியாசமாக செய்வது சஹாபாக்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது, ஏன் இவர் இப்படி ஒரு புது முறையிலே தொழ வைக்கிறார். இருந்தாலும் என்ன செய்வது, அவர் அவருடைய பிடிவாதத்திலே இருக்கிறார், அப்படி இல்லை என்றால் நீங்கள் தொழ வைத்துக் கொள்ளுங்கள், நான் பின்னால் நிற்கிறேன் என்று சொல்கிறார். சரி, நீங்களே தொழ வையுங்கள், நீங்கள் விரும்புகிற விதத்திலே என்று நபி தோழர்கள் அமைதியாக விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களை பொறுத்தவரை ஏதாவது பிரச்சனை என்றால் பயணத்திலே, பயணம் முடிந்தவுடன் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பிரச்சனையை கூறி அதற்கு தீர்வு கண்டு விடுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், வந்தார்கள் தோழர்கள் எல்லாம், யா ரசூலுல்லாஹ், ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இதோ நீங்கள் இமாமாக ஆக்கியவர் எங்களுக்கு தொழ வைக்கும் போது ஒரு சூராவை ஓதுகிறார், முடிக்கும் போது சூரத்துல் இக்லாஸ் ஓதுகிறார், அடுத்த ரக்அத்திலும் அப்படியே செய்கிறார், நாங்கள் கூறினோம் இரண்டில் ஒன்றை ஓதுங்கள் என்று, ஆனால் அவர் கேட்பதாக இல்லை, நாங்கள் காரணம் கேட்டால் அவர் கூற மறுக்கிறார், இந்த பழக்கத்தை அவர் விடவும் தயாரில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை அழைக்கிறார்கள், தோழரே, நீ இப்படி செய்ததற்கு என்ன காரணம்? மா ஹமலக அலா மா சனஅத. அல்லாஹு அக்பர். அந்த தோழர் கூறிய வார்த்தை, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹா ஸிஃபத்துர் ரஹ்மான், இன்னி உஹிப்புஹா. இந்த சூரத்துல் இக்லாஸ் ரஹ்மானுடைய சிஃபத்துகள், இதை நான் விரும்புகிறேன், எனவே இதை ஓதாமல் நான் எந்த ரக்அத்தையும் முடிக்க ஆசைப்படவில்லை. இன்னஹா ஸிஃபத்துர் ரஹ்மான், இது ரஹ்மானுடைய சிஃபத்துகள். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஐந்தும் அல்லாஹுடைய சிஃபத்துகள், எனவே நான் இதை நேசிக்கிறேன். அல்லாஹுவின் தூதரே, என்னால் இதை பிரிந்து இருக்க முடியாது, இதை ஓதாமல் இருக்க முடியாது. தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பதில் என்ன சொன்னார்கள்? ஹுப்புக்க ஐயாஹா அது ஹலக்கல் ஜன்னா, நீ இந்த சூராவை நேசித்தது, ஹுப்புக்க ஐயாஹா, நீ இந்த சூராவை நேசித்தது, அது ஹலக்கல் ஜன்னா, உன்னை சொர்க்கத்தில் நுழைத்து விட்டது. இந்த பூமியில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எப்படிப்பட்ட சர்டிபிகேட் அங்கே கொடுக்கப்படுகிறது? யார் கொடுக்கிறார்கள் சர்டிபிகேட்? ரசூலுல்லாஹ் சாஹிபுல் வஹி. எதன் மீது சொல்கிறார்கள்? எதன் மீது சர்டிபிகேட் கொடுக்கப்படுகிறது? அவர் எந்த பரம்பரை, அவர் எந்த வம்சம், அவருக்கு எவ்வளவு பொருளாதாரம், அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. எதன் மீது கொடுக்கப்பட்டது? அவருடைய கல்வியில் இருந்த அல்லாஹுடைய மஹப்பத், அல்லாஹுடைய மஹப்பத். இது ஒரு சம்பவம். இதே போன்று இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசிஹா செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்று ஒரு சபை, தோழர் ஒருவர் எழுந்திருக்கிறார், யா ரசூலல்லாஹ், மறுமை எப்போது என்று கேட்கிறார். என்ன கேட்டார்? என்ன கேட்டார்? மறுமை எப்போது என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை. அந்த தோழர் கவலைக்குள்ளாகி விடுகிறார். மற்ற தோழர்கள் எல்லாம் இவர் ஏதோ தவறாக கேட்டுவிட்டார் என்று நினைக்கிறார்கள். இந்த தோழரும், நாம் ஏதோ தவறாக கேட்டுவிட்டோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபித்துக் கொண்டார்கள் என்று அவர் புரிந்து கொண்டு ஓரத்திலே அமர்ந்து விடுகிறார் கவலையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பேச்சை முடிக்கிறார்கள். அப்போது கேட்கிறார்கள், ஐனஸ்ஸாயிலு அனிஸ்ஸாஆ, ஐனஸ்ஸாயிலு அனிஸ்ஸாஆ, மறுமையை பற்றி கேட்டவர் எங்கே? அப்போதுதான் அந்த தோழருக்கு நிம்மதி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது கோபமடையவில்லை. ஏன் அன்பிற்குரியவர்களே? ரசூலுல்லாஹ் கோபப்பட்டால் அல்லாஹ் கோபப்பட்டு விடுவான். ஒரு முஸ்லீம் அல்லாஹுவை திருப்திப்படுத்துவது போன்று, அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்கு அவன் முயற்சிப்பது அவன் மீது கடமையாக இருப்பது போன்று, அல்லாஹுவின் தூதரை திருப்திப்படுத்துவது அவன் மீது கடமை. அல்லாஹுவின் தூதரை அதிருப்தி அடைய செய்தால் அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும், ஈமான் பறிபோகிவிடும், ஈமான் பறிபோகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஐன ஸாயிலு அனிஸ்ஸா, மறுமையை பற்றி கேட்டவர் எங்கே? அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் தான் கேட்டேன் என்று, நான் தான் கேட்டேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை அழைத்து கேட்கிறார்கள், மாதா அஅதத்த லஹா, அதற்கு நீ என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறாய், என்ன ஏற்பாடு உன்னிடத்தில் இருக்கிறது? ஏன் மறுமையை பற்றி கேட்கிறாயே, அது நிகழும் போது நிகழும், நீ என்ன ஏற்பாட்டில் இருக்கிறாய், உன்னிடத்தில் என்ன அமல்கள் இருக்கின்றன, சரியா இல்லையா? அந்த சஹாபி கூறுகிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிகமான அமல்களை நான் தயாரிக்கவில்லை, ஏற்பாடு செய்திருக்கவில்லை. ஆனால் நான் அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதராகிய உங்களையும் நேசிக்கிறேன். இதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் கூறினார்கள்? ஃபைதன் அப்ஷர் ஃபல்மர்உ மஅ மன் அஹப்ப, நற்செய்தி பெற்றுக்கொள், மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு மறுமையில் இருப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை கொடுத்த மகிழ்ச்சி ஒரு பெருநாளின் மகிழ்ச்சியை போன்றிருந்தது, ஒரு ஈதுடைய மகிழ்ச்சியை போன்றிருந்தது. புரியுதா? பாருங்கள், அல்லாஹு தஆலா அடியானை எப்படி நெருக்கமாக்கிக் கொள்கிறான். அடியான் தன் உள்ளத்தால் அல்லாஹுவை நேசிக்கும் போது, அல்லாஹுவை நேசிக்கும் போது தன்னுடைய மொத்த பிரியத்தையும் அப்படியே அல்லாஹுவிற்காக புழிந்து விடும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். இதிலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் நபிமார்கள். இங்கே இன்னும் ஒரு செய்தியை சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும். நபிமார்கள் இந்த அல்லாஹுவின் முஹப்பத்திலே முழுமை நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவே பல சோதனைகளை அல்லாஹ் அவர்கள் மீது விதித்தான். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய மனைவியையும் குழந்தையையும் அல்லாஹ் பிரிய வேண்டும் என்று கடமையாக்கிய காரணங்களில் ஒன்று என்ன? மனைவியின் மீதும் பிள்ளையின் மீதும் உள்ள பிரியம் விட அல்லாஹுவின் மீது உள்ள பிரியம் மிகைக்க வேண்டும். மனைவியின் மீது பிள்ளையின் மீது பிரியம் இருக்கக்கூடாது என்பதல்ல, அந்த பிரியத்தை விட யாருடைய பிரியம்? அல்லாஹ்வுடைய பிரியம் மிகைக்க வேண்டும். அது மிகைக்கிறதா இப்ராஹிமுடைய உள்ளத்திலே? இல்லை, என்னிடத்திலே பர்மிஷன் கேட்கிறாரா, அனுமதி கேட்கிறாரா? யா அல்லாஹ், என் மனைவியை நான் பக்கத்திலே வச்சுக்கிட்டுமா அல்லது அடுத்த ஊரில் வைத்துக் கொள்ளட்டுமா? கேட்டாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுக்க விரும்பினான். அவர்களுடைய உள்ளத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது பிரியம் அல்லாஹ் சோதித்தான். இந்த பிரியம் அல்லாஹுவின் பிரியத்தை விட மிகைக்கக்கூடாது. அல்லாஹுவின் பிரியம் இந்த பிரியத்தை மிகைக்க வேண்டும். எனவே யூசுஃபை அல்லாஹ் பிரித்து சோதித்தான். என்ன நிலைப்பாடில் இருக்கிறார்கள்? வார்த்தை என்ன வெளியிடுகிறார்கள்? இன்று என்ன பலருடைய பேச்சிலே, பலருடைய அந்த செயல்பாடுகளிலே, அல்லாஹ்க்கு நான் என்ன அநியாயம் பண்ண, இப்படி அல்லாஹ் என்னை சோதிச்சு விட்டானே, என் பிள்ளையை எடுத்துக்கிட்டானே, என் மனைவி எடுத்துக்கிட்டானே, என் சொத்து போச்சு, என் வியாபாரம் போச்சு, நான் என்ன பண்ண அல்லாஹ்வுக்கு, நல்லா தானே கரெக்டாக தொழுதுகிட்டு தானே இருக்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அதீம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்களுடைய ஈமானும் பறிபோனது, இவர்களுடைய அமல்களும் நாசமானது. யார் அல்லாஹுவை அவனுடைய விதியிலே பழிக்கிறானோ அல்லது ஏசுகிறானோ அவன் ஈமானை இழந்து விடுகிறான். யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அழகிய முறையிலே பொறுத்துக் கொள்கிறேன். நீங்கள் செய்யும் இந்த சதித்திட்டங்களின் மீது அல்லாஹுவின் உதவியை நான் எதிர்பார்க்கிறேன். இன்னமா அஷ்கூ பஸ்ஸி வ ஹுஸ்னி إلى الله وأعلم من الله ما لا تعلمون. என் துக்கத்தை, என் துயரத்தை அல்லாஹ்விடம் சொல்கிறேன். நீங்கள் அறியாததை நான் அறிவேன். அவ்வளவு உச்சக்கட்ட கவலையிலே கண்களெல்லாம் பறிபோகிவிட்டன. அழுது அழுது சொல்கிறார்கள், யா பனி فَتَحَسَّسُوا مِنْ يُوسُفَ وَأَخِيهِ وَلَا تَيْأَسُوا مِنْ رَوْحِ اللَّهِ. என் பிள்ளைகளே, யூசுஃபை தேடுங்கள், அவருடைய சகோதரரை தேடுங்கள், அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசையாகாதீர்கள். காஃபிர்களை தவிர மற்றவர் அல்லாஹ்வின் கருணையை விட்டு நிராசை அடைய மாட்டார். அல்லாஹ் கொண்டு வந்தானா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு இந்த கல்பு முதலில் சுத்தமாக இருக்க வேண்டும். அதிலே ஈமான், இறை நம்பிக்கை முழுமை அடைந்து கொண்டே செல்ல வேண்டும், உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். எவ்வளவு ஈமானிலே உயர்ந்து கொண்டே செல்கிறீர்களோ அவ்வளவு அல்லாஹ்விடம் நெருங்கிக் கொண்டே செல்கிறீர்கள். எவ்வளவு அல்லாஹ்வுடைய அன்பிலே உயர்ந்து கொண்டே செல்கிறீர்களோ அவ்வளவு அல்லாஹ்விடம் நெருங்கிக் கொண்டே செல்கிறீர்கள். எவ்வளவு அல்லாஹுவை முன்னோக்குவதிலே, இன்ன இப்ராஹிம லஅவ்வாஹுன் ஹலீம், நிஅமல் அபுது இன்னஹு அவ்வாப். நபிமார்களுக்கு அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தை எதற்கு கொடுத்தான்? அவர்கள் நபி என்ற அந்த பட்டத்தினாலையா? நபி என்ற அந்த பட்டத்தினால் அதை சுமந்ததற்கு பிறகு அதனுடைய பொறுப்பை உணர்ந்து அல்லாஹுவை நெருங்குகின்ற அந்த வழிகளிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசை, அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசை வணக்க வழிபாடுகளிலே, தவக்குல், அல்லாஹுவை சார்ந்திருத்தல். இந்த சகோதரர்களே, நம்மிலே பலருக்கு இந்த தவக்குல் என்றால் என்னவென்றே தெரிவதில்லை. தவக்குல் என்றால் என்னவென்றே தெரிவதில்லை. முழுமையாக நாம் சார்ந்திருப்பது நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய திறமையை, நம்முடைய அறிவை, நமக்கு சப்போர்ட் உதவி செய்யக்கூடிய மக்களைத்தான். அல்லாஹ் சொல்கிறான், வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹுவை சார்ந்திருங்கள். யாரை சார்ந்திருங்கள்? அல்லாஹுவை சார்ந்திருங்கள். அடுத்து சகோதரர்களே, இந்த கல்புடைய சிஃபத்துகள், இவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மிகவும் வழிகாட்டி அல் குர்ஆன். இதிலே அல்லாஹ் இன்னவர்களை நேசிக்கிறான் என்று ஒரு பட்டியலை சொல்கிறான். அந்த பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இந்த பட்டியல்கள் எல்லாம் கல்பு சார்ந்த சிஃபத்துகளை பேசுகின்றன. நம்ம கூட தாருல் ஹுதாலிருந்து அல்லாஹ் நேசிக்கின்ற கூட்டங்கள்னு ஒரு சின்ன போஸ்டர் போட்டுக்கிறோம், முடிஞ்சா அதை வாங்கி அதை எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. அல்லாஹு தாலா குர்ஆனிலே எந்தெந்த இடங்களிலே அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை நேசிக்கிறான், எப்படிப்பட்ட அடியார்களை அவன் நேசிக்கிறான் என்று ஒரு லிஸ்ட், யாரை அல்லாஹ் நேசிப்பதில்லை இது ஒரு லிஸ்ட், கண்ணுக்கு முன்னாடி தினைக்கும் வைத்துக்கொண்டு இந்த கூட்டத்தில் அல்லாஹ் நேசிக்கிற கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் நான் இருக்கிறேனா, அல்லாஹ் நேசிக்காத கோபிக்கின்ற கூட்டங்களில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் கூட நான் இருந்துவிடக்கூடாது. அடுத்து சகோதரர்களே, இந்த கல்பின் மீது அடியான் முயற்சி செய்ய முயற்சி செய்ய அவனுடைய அமல்கள் செயல்பாடுகள் ஒரு பக்கம் சீராகிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுவை நெருங்கும் போது அல்லாஹு தாலா இந்த கல்புடைய சிஃபத்தோடு சில அமல்களை அங்கே எதிர்பார்க்கிறார், சில அமல்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அதிலே மிகச் சிறந்த அமல் தொழுகையை அதற்குரிய நேரத்திலே மிக ஒழுக்கமாக, மிக அமைதியாக, மிக நிதானமாக, மிக ஈடுபாட்டோடு தொழுவது. இன்று பலர் தொழுவது எப்படி, ஏதோ இவர் தொழுது அல்லாஹ்விற்கு நன்மை சேர்ப்பது போன்று. இந்த தொழுகை எனக்கு மறுமையில் பலன் தருவதற்காக அல்லாஹ் என் மீது கடமையாக்கிய கடமை, இந்த தொழுகையின் பலனை முழுமையாக நான் மறுமையிலே சொர்க்கத்திலே அனுபவிப்பேன் என்ற எண்ணம் இருந்தால் இப்படி தொழுவாரா? உதாரணத்திற்கு ஒரு கடை திறக்கிறார், அதிலே வியாபாரம் செய்கிறார். இந்த வியாபாரத்தால் இந்த கடையின் மீது செய்கிற உழைப்பால் எனக்கு முழு லாபம் கிடைக்கும் என்று நம்பினால் அவர் அதை எப்படி செய்வார்? மிக ஈடுபாட்டோடு, அழகிய முறையிலே, நிதானத்தோடு, பொறுமையாக ஒவ்வொன்றையும் அதற்குரிய ஒழுக்கத்தோடு செய்வாரா இல்லையா? ஆனால் தொழுகையை பாருங்கள், இந்த தொழுகையில் ஷைத்தான் முதலாவதாக பறிப்பது அல்லாஹுவின் நினைவை, அல்லாஹுவின் நினைவை பறிக்க பார்ப்பான். எத்தனை பேர் தொழுகிறார்கள், தக்பீர் கட்டிய போது அவர்களுக்கு ஏதோ தொழுகிறோம் என்று நினைவிருந்திருக்கும், அடுத்து சலாம் கொடுக்கும் போதுதான் தொழுகையில் இருந்தோம் என்று நினைப்பார்கள். இதற்கிடையிலே என்ன ஓதினார்கள், என்ன துஆ கேட்டார்கள் என்ற சிந்தனை எல்லாம் இல்லாமல் தொழுகையை கழித்து விடுவார்கள். இரண்டாவது உள்ளச்சம், தொழுகையிலே ஷைத்தான் பறிக்கிற இரண்டாவது விஷயம் என்ன? குஷூஅ. அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். குஷூஅ, பயம் இருந்தால்தான் அது தொழுகை. நான் இப்படித்தானே நாளை மறுமையிலே அல்லாஹுவிற்கு முன்னால் நிற்க வேண்டுமே என்ற பயத்தோடு யார் நிற்கிறானோ அவனுடைய தொழுகைதான் தொழுகை. இமாம் இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், அடியான் இரண்டு முறை அல்லாஹுவிற்கு முன்னால் நிற்கிறான். ஒன்று இம்மையிலே தொழுகையில் அல்லாஹுவிற்கு முன்னால் நிற்கிறான், இரண்டாவது மறுமையில் நேரடியாக அல்லாஹுவிற்கு முன்னால் நிற்க வேண்டும். யார் இம்மையில் அல்லாஹுவிற்கு முன்னால் நிற்கும் நிலையை சரி செய்து கொள்கிறானோ இவனுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹுவிற்கு முன்னால் நேரடியாக நிற்கும் அந்த நேரத்தை, அந்த நிலையை இலகுவாக்கி விடுவான். யார் இங்கே துன்யாவிலே அல்லாஹுவிற்கு முன்னால் நிற்கும் இந்த நிலையை தானாக பாழ்படுத்திக் கொண்டானோ, அல்லாஹுவின் நினைவில்லாமல், அல்லாஹுவின் பயம் இல்லாமல், இவனுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹுவின் சமூகத்திலே நேரடியாக நிற்கும் நிலை கடினமாக ஆகிவிடும். தொழுகை, இது உடல் சார்ந்த வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அமல்களில் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது எது? என்ன சொன்னார்கள்? அஸ்ஸலாது லிவக்தஹா, தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றப்படும் போது, அதற்குரிய நேரத்திலே நிறைவேற்றப்படும் போது. அல்லாஹ் சொல்கிறான், அடியான் பரலான தொழுகைகளை கொண்டு பரலான வணக்கங்களை கொண்டு என்னிடத்திலே நெருங்குவது போன்று வேறு ஒரு நெருக்கத்தின் வழியை அவன் அடைய முடியாது. பிறகு எவ்வளவு நஃபிலான தொழுகைகளை வணக்கங்களை அவன் செய்து கொண்டே இருக்கிறானோ என்னோடு அவன் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். ஒது செய்ததற்கு பிறகு தொழுகை. பிலால் ஏன் சொர்க்கத்திலே அவர்களுடைய செருப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், பிலால் நீ என்ன அமல் செய்கிறாய், பிலால் நீ என்ன அமல் செய்கிறாய் என்று சொன்னார்கள். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு தெரிந்து ஒரு பெரிய அமல் செய்வதாக நான் அறியவில்லை, ஆனால் எப்போதெல்லாம் ஒது செய்து கொள்வேனோ இரண்டு ரக்காத்து தொழுது கொள்வேன், எப்போதெல்லாம் ஒது செய்வேனோ இரண்டு ரக்காத்து தொழுது கொள்வேன். எவ்வளவு சுலபமான அமல். தொழுகையில் என்ன சிரமம் இருக்கிறது? முழு உடலுக்கும் ஆரோக்கியம் இருக்கிறது, ஆன்மாவிற்கு பயிற்சி இருக்கிறது, இந்த மனதிற்கு நிம்மதி இருக்கிறது. இன்று பெரும்பாலானவர்களுக்கு இந்த பிபி, ஹார்ட் அட்டாக், இந்த டென்ஷன், இந்த மொத்த நோய்களுக்கு காரணம் என்ன? இறை வணக்க வழிபாட்டிலே அவர்கள் அமைதியை தேடாதது. இன்றைக்கு பரவி வருகின்ற இந்த அவசர உலகத்திலே மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வேலை செஞ்சு ரொம்ப களைச்சி போயிட்டோம், வேலை செய்து ரொம்ப டென்ஷன் ஆகிவிட்டோம், எனவே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வெளியே போவோம். எங்கே போவோம்? பலர் பல இடங்களுக்கு. ஒரு முஸ்லீம் அவன் ரிலாக்ஸ் பண்ண வேண்டுமென்றால், ரிலாக்ஸை தேட வேண்டுமென்றால் மஸ்ஜிதிலே தேடலாம். இதைவிட ஒரு அமைதியான, அல்லாஹுவின் அருள் இறங்குகிற, அல்லாஹுவின் கருணைகள் இறங்குகிற, வழக்குகள் சூழ்ந்து கொள்கிற ஒரு இடம் இருக்குமா? சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த தொழுகையாளியின் மீது மலக்கு துவா செய்து கொண்டிருக்கிறார், மலக்கு சலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹு அக்பர். ரஹ்மத்துடைய இடம் கைருல் பிலாதி மசாஜிதுஹா. இன்று என்ன குரான், ஹதீஸ், தௌஹீத், நவீன தௌஹீத், சலாம் கொடுத்து முடித்த உடனே பள்ளியை விட்டு வெளியே சென்று விடுவது, காமத்து சொன்னதற்கு பிறகு பள்ளிக்குள்ளாரே வருவது, இல்லை என்றால் ரெண்டாவது ஜமாத்து நடத்துறது ஜாயிஸ் இருக்கு, அதனால முதல் ஜமாத்து போனா போதுன்னு சொல்லிட்டு. இது என்ன நவீன தௌஹீத்? அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். ஒரு முஸ்லீம் அவன் ரிலாக்ஸை தேடுவதாக இருந்தால் அல்லாஹுடைய திக்ர், அலா பிதிக்ர் இல்லா தத்மஇன்னுல் குலூப். ஒரு முஸ்லீம் மன அமைதியை, ரிலாக்ஸை தேடுவதாக இருந்தால் குர்ஆன் ஓதுவது, குர்ஆன் ஓதுவது, அல்லாஹுடைய ரஹமத் சக்கீனா இறங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு முஸ்லீம் ரிலாக்ஸ், அவனுடைய நிம்மதி அமைதியை தேடுவதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை படிப்பது, அவர்களுடைய ஹதீஸை படிப்பது. ஒரு இஸ்லாமிய ஹதீஸ் நூலை எடுத்து படித்து பாருங்கள், அமைதியாக முழு ஓர்மையோடு உட்கார்ந்து எவ்வளவு உங்கள் உள்ளங்கள் எல்லாம் அமைதி பெறுகின்றன, ஓர்மை அடைகின்றன, சிந்தனையும் உடலும் ஒட்டுமொத்தமாக ஒரு நேரத்திலே அமைதி பெறுகிறது என்றால் அது இறை வழிபாடுகளில்தான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, உள்ளத்திற்கு அடுத்ததாக அமல்கள், அமல்களிலே தொழுகை, உடல் வணக்க வழிபாடுகளிலே, அதுபோன்று பொருளாதார வணக்க வழிபாடுகளும் இருக்கின்றன அல்லாஹுவை நெருங்குவதற்கு. அது என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை தனக்கென வைத்துக் கொண்டு கருமித்தனம் காட்டாமல் ஏழை எளியவர்களுக்கு என்று வாரி வழங்குகிறான் அல்லவா, அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுகிறான், ரொம்ப சந்தோஷப்படுகிறான். அந்த அடியானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மீது பெருமைப்படுகிறான் அல்லாஹு தஆலா. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸாஈ அலல் ஐதாமி வல் அர்மிலதி, அனாதைகளுக்காகவும் விதவைகளுக்காகவும் உழைத்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுபவர் யாரை போன்று தெரியுமா? அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாது செய்பவரை போன்று, இரவெல்லாம் நின்று வணங்குபவரை போன்று, பகலெல்லாம் நோன்பு நோற்பவரை போன்று. எப்படிப்பட்ட நற்செய்தி! அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆன ஆன வகாஃபிலுல் யதீமி கஹாத்தைனி, நானும் எத்தீமை பராமரிப்பவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். அல்லாஹு அக்பர். செல்வத்தை அல்லாஹ் விரும்புகிற வழியிலே ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தல், இதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விருப்பம், அல்லாஹ்வுடைய நேசம் என்ன தெரியுமா? من ذا الذي يقرض الله قرضا حسنا, நீ ஏழைக்கு செய்கிற தர்மத்தை அல்லாஹ் நீ அவனுக்கு கொடுக்கிற கடன் என்று சொல்கிறான். எப்படி நாம் ஏழைக்கு தர்மம் செய்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ எனக்கு கடன் கொடுக்கிறாய். அல்லாஹ்விற்கு கொடுத்த கடன் வீணாகுமா? ஃபயுதாஇஃபஹு லஹு அதஆஃபன் கதீரா, பெருக்கி 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 பன்மடங்காக்கி உனக்கு தருவேன் என்று சொல்கிறான். இன்னல்லாஹ ஹுவ யக்பலு தௌபதன இபாதிஹி வ யஅகுது ஸதகாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு தர்மத்தை ஒரு ஏழைக்கு கொடுத்தால் அது அவருடைய கையில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹுவின் கையிலே விழுகிறது. உங்களில் ஒருவர் தன் குதிரை குட்டியை எப்படி போர்த்தி கண்ணும் கருத்துமாக வளர்ப்பாரோ அதுபோன்று நீங்கள் கொடுக்கிற தர்மத்தை அல்லாஹ் வளர்த்து கொண்டே வருகிறான். நீங்கள் கொடுக்கிற தர்மத்தை அல்லாஹ் வளர்த்து கொண்டே வருகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வஅலானியா ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு முறை 40,000 தீனார்கள், எவ்வளவு 40,000 தீனார்கள் லாபம் கிடைத்தது வியாபாரத்தில். என்ன செய்தார்கள் தெரியுமா? சரி ஒரு ஃப்ளாட் வாங்கிடலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கிடலாம், ஒரு லேண்ட் வாங்கிடலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்களா? நினைச்சாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்க அல்லாஹ்வுடைய பேங்க்ல என்ன செஞ்சாங்க, 10,000 எடுத்துட்டு போனாங்க. யாருக்கும் தெரியாம வீடு வீடா தேடி கொடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்மள மாதிரி கிடையாது, 10 பைசா கொடுத்துட்டா லேபிள் அடிச்சு ஒட்டிடுவாங்க. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. 10,000 ஏழைகளை தேடி சென்று கொடுத்தார்கள் ரகசியமாக. 10,000 வீதிகளில் நின்று கொண்டு வருபவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் பகிரங்கமாக. 10,000 இரவிலே தர்மம் செய்தார்கள், 10,000 பகலிலே தர்மம் செய்தார்கள், 40,000 தர்மம் செய்து முடித்து விட்டார்கள். கிடைத்தது என்ன? என்ன கிடைத்தது? அரசுடைய இறைவன் இவருக்காகவே வசனத்தை இறக்கினான். என் அடியார்களிலே இப்படியும் இருக்கிறார்கள், செல்வத்தை இரவிலே தர்மம் செய்கிறார்கள், செல்வத்தை பகலிலே தர்மம் செய்கிறார்கள், செல்வத்தை ரகசியமாக தர்மம் செய்கிறார்கள், செல்வத்தை பகிரங்கமாக தர்மம் செய்கிறார்கள். இவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, இவர்களுக்கு கவலையே கிடையாது. இவர்களுடைய கூலி இவர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாக்கப்பட்டு விட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஹதீஸுடைய நூல்களை நாம் படித்தால் இது போன்ற ஏராளமான அமல்களை அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு. மூன்றாவது ஒரு வழி, அது என்ன? நம்முடைய குணம் சரியாக இருக்க வேண்டும், கல்பு சரியாக இருக்க வேண்டும், அமல் சரியாக இருக்க வேண்டும். இன்னொன்று என்ன? நம்முடைய குணம். இந்த குணத்திலே ஏராளமான நற்பண்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். ஒரே ஒரு குணத்தையும் அதற்குரிய ஒரு சம்பவத்தையும் கூறி இன்ஷா அல்லாஹ் நாம் முடித்துக் கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே உட்கார்ந்திருந்தார்கள். ஒருவர் வருகிறார், இப்போது ஒருவர் வருவார், அவர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். பார்த்தால் ஒருவர் வந்தார், தொழுதார், சென்று விட்டார். அடுத்த நாளும் ஒரு சபை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அப்போதும் சொல்கிறார்கள், ஒருத்தர் வருவார், அவர் சொர்க்கவாசி என்று. அதே மனிதர் வருகிறார் மூன்றாவது நாளும், அது போன்று சபை, அப்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்போது ஒருவர் வருவார், அவர் சொர்க்கவாசி என்று. இதை பார்த்த அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, என்னடா இவர் மூன்று நாளும் ரசூலுல்லாஹுடைய நற்செய்தியை தட்டி சென்று விட்டார், இவர் என்ன அமல் செய்வார், போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய், அண்ணே எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, நான் வீட்டில் போய் தங்க முடியாது, உங்களோட கொஞ்சம் தங்கிக்கிறேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல, தங்கிக்கங்க. அதே போல் இஷா முடிச்சு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க, படுக்கிறாங்க. அவரும் படுக்கிறார், இவரும் படுக்கிறார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸுக்கு தூக்கமே வரல, கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இவர் என்ன செய்கிறார் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு. இவர் ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியல, இடையில திரும்பி படுக்கிறாரு, சுப்ஹான் அல்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறார். அவ்வளவுதான், சுபுவுக்கு பாங்க சொன்னோட பள்ளிக்கு வந்துட்டார். மூன்று நாளும் பார்த்தா இதுதான், ஒன்றுமே நடக்கலை. அப்போ நான்காவது நாள், சரி நான் போகிறேங்கிறாரு. இன்னைக்கு நான் வரமாட்டேங்கிறாரு. என்ன உங்க வீட்டில் பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இல்லை பிரச்சனை ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் வந்து சொல்லிட்டு வந்தேன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. சும்மா தான் சொல்லிட்டு வந்தீங்களா? என்ன விஷயம்? இல்லை மூணு நாள் ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கும் பொழுது சொர்க்கவாசி வருவார் சொர்க்கவாசி வருவார்னு சொன்னாங்க, நீங்கள் தான் வந்தீங்க. சரி, ஏதோ உங்கள்கிட்ட விசேஷமான அமல் இருக்கும் போல இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு வந்தா எனக்கு ஒன்றும் தெரியல, படுத்து தூங்குனீங்க சுபூ துளைக்கு ஜமாத்துக்கு வந்தீங்க அவ்வளவுதான் தெரிஞ்சிச்சு. அப்படியா சகோதரரே? இதுதான் உன்னுடைய வருகைக்கு காரணமாக இருக்குமே. ஆனால் என்னிடத்துல பெருசா ஒரு அமல் எனக்கு தெரியல, ஆனால் என்னிடத்துல ஒரு உள்ள ஒரு அமல், ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நான் எந்த முஸ்லிமின் மீதும் தூங்கும் போது குரோதத்தை வைத்துக் கொள்வதில்லை. எந்த முஸ்லிமின் மீதும் வெறுப்பை கோபத்தை நான் வைத்துக் கொள்வதில்லை. தூங்கும் போது சலாமத்து சதர், இந்த உள்ளத்திலே எந்த முஸ்லிமின் மீது குரோதமும் இல்லாமல் உள்ளம் பாதுகாக்கப்பட்டவனாக, உள்ளத்தை மற்ற முஸ்லிம்களின் மீது குரோதம் பொறாமை பகைமை வைப்பதை விட்டு தூய்மைப்படுத்திக் கொண்டவனாக தூங்குகிறேன் என்று சொன்னார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொன்னார்கள், இதுதான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நற்செய்தி எதன் காரணமாக? இந்த பண்பின் காரணமாக. இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு மூமினுடைய அமல்கள் நிறுக்கப்படும் போது அந்த அமல்களுடைய, நல்ல அமல்களுடைய தட்டை கணக்க வைக்கக்கூடியது நற்குணத்தை போன்று ஒன்று இருக்காது என்று. ஆகவே நாம் இந்த மூன்று வழிகளிலும் முயற்சி செய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தை நமக்கு வழங்குவான். ஒன்று, கல்பிலே ஈமான் சம்பந்தப்பட்ட சிஃபத்துகள். இரண்டாவது, அமல்கள் இந்த ஈமானை வலுப்படுத்தக்கூடிய நற்காரியங்கள் நற்கர்மங்கள். மூன்றாவது, இந்த ஈமானையும் அமல்களையும் அழகுபடுத்தக்கூடிய நற்குணங்கள். ஒரு மூமினிடத்திலே நற்குணம் இல்லை என்றால் அவனிடத்திலே எந்த நன்மையும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியதை விட கேட்டதை விட சிறந்த முறையிலே அமல் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருவானாக. நன்மைகளை நமக்கு இலகுவாக்கி கொடுத்து நல்ல காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்தி நம்முடைய முடிவை அல்லாஹ் சிறப்பாக்கி தந்தருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.